سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد اللهم صل على محمد النبي وأزواجه أمهات المؤمنين وذريته وأهل بيته كما صليت على آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تبارك وتعالى من يهدي الله فهو المهتدي ومن يضلل الله فما له من هاد وقال نبينا أحمد مصطفى صلى الله عليه وسلم من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نير وليل وعلى ورمب فورغلك ورنيني ووتل الله سبحانه وتعالى எம்மை இந்த உலகத்திலே படைத்து மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கான பாதையாக அந்த மறுமையில் சிறந்த பெறுபேறுகளை அடைவதற்கான நேர் வழியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிவு செய்திருக்கிறார். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இது சொல்லுகின்ற பிரகாரம் யாரால் வாழ முடியுமோ அவரினால் மட்டுமே அந்த மறுமை வாழ்க்கையிலே ஈடேற்றம் அடைய முடியும் என்பதனையும் தெளிவாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இறுதி வரை யாரெல்லாம் நிலைத்திருப்பார்கள், யார் இலையில் செல்வார்கள் என்று காரியம் முடிவு பெற்ற பிறகே எம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. உண்மையான விடயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலாவிற்காக அந்த மறுமையை நோக்கம் கொண்டவர்களாக யாரெல்லாம் இந்த இஸ்லாத்திற்குள் நுழைகிறார்களோ அவர்களை யாராலும் அசைக்க முடியாது. அதேபோன்று வேறு நோக்கங்களுக்காக, தீய நோக்கங்களுக்காக இருப்பவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுடைய கதை இடையில் நின்றுவிடும் என்பதனையும் நாம் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த சம்பவத்திலிருந்து இன்றைய இந்த உபதேசத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், அவர்களின் பெரிய தந்தை அபு தாலிப் அவருடைய மரண வேளையின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வருகை தருகிறார்கள். அந்த அபு தாலிப் எப்படிப்பட்டவர், இந்த இஸ்லாத்திற்கு முடிந்தளவு உதவிகளை செய்தார். அந்த மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து முழு பாதுகாவலராக இருந்து வந்தார். அந்த மனிதரிடம் சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறார்கள். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய இறுதி வார்த்தை, இங்கு சூழ்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய இந்த சகோதரர்கள், நான் பயந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுவிட்டேன் என்று என்னை தரக்குறைவாக நினைத்து விடுவார்கள். அப்படி ஒன்று இல்லை என்றால் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய இரண்டு கண்களையும் குளிர வைத்திருப்பேன் என்று அந்த அபு தாலிப் பதிலளிக்கிறார். அப்படியே அவர் மரணித்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் துயரடைகிறார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனிய வசனத்தை இறக்கி அருளுகிறான். சூரா கசஸ் என்ற 28வது அத்தியாயத்தின் 56ஆம் வசனம், அல்லாஹு தஆலா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை நோக்கி கூறுகிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே, நீர் விரும்பியவரையெல்லாம் நேரான வழியில் செலுத்த உம்மால் முடியாது. அல்லாஹ் அவன் நாடுபவர்களை மாத்திரமே இந்த நேரான வழியிலே நடத்துவான் என்று கூறிவிட்டு தொடர்ந்து ஒரு விடயத்தை கூறுகிறான், நேரான வழியில் பயணிக்க தகுதியானவர்கள், தனது இறுதி மூச்சு வரை நிலைத்திருப்பவர்கள் யார் என்பதனை அந்த அல்லாஹ்வே நன்கறிந்தவன் என்று அந்த அல் குர்ஆனிய வசனத்தின் மூலம் அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான். அதே போன்று மற்றொரு இடத்திலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இவ்வாறு கூறுகிறான், மன் யஹ்தில்லாஹு ஃபலா ஃஹுவல் முஹ்ததி, அல்லாஹ் யாருக்கு நேரான வழியை காட்டுகிறானோ அவன்தான் நேர்வழி பெற்றவன். யாரை அல்லாஹு தஆலா வழிகேட்டிலே விட்டுவிட்டானோ அவனை நேர்வழி படுத்துபவன் யாரும் இல்லை என்று அல் குர்ஆனிலே மிக தெளிவாக கூறுகிறான். அதனையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்லலா, யாரை அல்லாஹ் நேர்வழி படுத்தி விட்டானோ அவனை வழிகெடுப்பவர்கள் யாரும் கிடையாது. ஒமை யுபிலில் ஃபலா ஹாதியலா, யார் வழிகேட்டிலே சென்று விட்டானோ அவனை நேர் வழிபடுத்துபவனும் யாரும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய மற்றொரு செய்தியிலே அல்லாஹு தஆலா கூறுவதாக இவ்வாறு பதிவு செய்யப்படுகிறது, குல்லுக்கும் லாலும் இல்லா மன் ஹதைத்துஹு, உங்களில் நான் யாருக்கு நேர்வழி காட்டினேனோ அவர்களை தவிர மற்றைய ஒவ்வொருவரும் வழிகேடர்கள், வழி தவறியவர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அதே போன்று இன்னொரு இடத்திலே அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷா, தான் நாடுவோரை அவன் பக்கம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் என்று மிக தெளிவாக கூறுகிறான். இந்த ஒவ்வொரு அம்சங்களிலிருந்தும் நாம் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்ன, நேர்வழியை தருவது அல்லாஹுவின் கையில் உள்ளதாகும், நேர்வழி காட்டுவது அது அல்லாஹுவுக்கு மட்டுமே சொந்தமானதாகும் என்ற விடயத்தை மிக தெளிவாக இதிலிருந்து நாம் விளங்கியிருப்போம். நேரான வழியிலே பயணிக்க வேண்டும், அந்த சுவனத்தை எம்முடைய இலக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை கொண்ட ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே அந்த நேரான வழியை எப்படி அடைந்து கொள்வது, அந்த நேரான வழியிலே எப்படி இறுதி மூச்சு வரை வாழ்ந்து மரணிப்பது என்ற ஒரு கேள்வி உள்ளங்களுக்குள் எழும்பிக் கொண்டிருக்கும் அதற்கான பதிலையும் அல்லாஹு தஆலா வஹியின் வரிகளின் மூலம் உணர்த்துகிறான். நான் யாருக்கு நேர்வழி காட்டினேனோ அவர்களை தவிர மற்றைய அத்தனை பேரும் வழிகேடர்கள் என்று கூறிய அல்லாஹு தஆலா அந்த நேர் வழியை அடைய வேண்டுமென்றால், அந்த பாதையிலே பயணிக்க வேண்டுமென்றால், அதற்குரிய முதலாவது காரியத்தை செய்ய சொல்கிறான். எப்படி? நேர்வழி உங்களுக்கு தேவையா? அதனை என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழி காட்டியே தீருவேன். அதே போன்று அல்லாஹ் நாடியவர்களை தன் பக்கம் தன்னை நோக்கி தெரிவு செய்கின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹை நோக்கி செல்பவர்கள் யார் என்பதனை தொடர்ந்து கூறுகிறான். அல்லாஹு யஜ்தபி இலைஹி மன் யஷா வயஹ்தி இலைஹி மன் யுனீப். யார் அவன் தேவை, அவனுடைய மார்க்கம் தேவை என்று அவன் பக்கம் ஒதுங்கி விடுகிறார்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுவேன், அவர்களை நேர்வழியில் நடத்துவேன் என்று இந்த அல் குர்ஆனிய வசனத்தின் மூலம் கூறுகிறான். எனவே இந்த இரண்டு விடயங்களில் இருந்து நாம் விளங்க வேண்டிய அம்சம், நேரான வழி எமக்கு தேவை, அதிலே நாம் வாழ வேண்டும் என்றால் அதை அல்லாஹு தஆலாவிடம் கேட்க வேண்டும், அவன் தருவதாக வாக்குறுதி அளிக்கிறான். இரண்டாவது விடயம், அவன் பக்கம் நாம் ஒதுங்க வேண்டும், அவனை நோக்கி திரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டுவதாக கூறுகிறான். அவன் பக்கம் திரும்புவதென்றால் என்ன? அவனுடைய அந்த வார்த்தைகள் உள்ளடங்கிய அந்த அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் நாம் படிக்க வேண்டும். படித்து முடிப்போம் என்றால், சரியாக படித்துக் கொள்வோம் என்றால் நேரான வழி நிச்சயம் கிடைக்கும். இதனை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்திலே கூறுகிறான். ஜாலிகல் கிதாப், இதோ இருக்கிறது இந்த வேதம், லா ரைப ஃபீஹி, இதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் இதுக்கு யாருக்கு நேர்வழி காட்டும் தெரியுமா? நேர்வழி இதிலே பொதிந்திருக்கிறது. ஹுதல்லில் முத்தகீன், அல்லாஹை யார் பயப்படுகிறார்களோ, மறுமை நாளை யார் பயந்து இந்த குர்ஆன சுன்னாவை படிக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் இந்த வேதம் நேர்வழி காட்டும் என்பதனை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா கூறுகிறார். அதே போன்று இன்னும் அல் குர்ஆனின் பல இடங்களிலே அஃலாஹு தத்தபரூன ஹாதல் குர்ஆன், இந்த மதத்தனமாக இருப்பவர்கள் இந்த குர்ஆனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா, ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளங்களில் என்ன பூட்டு போடப்பட்டுள்ளனவா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், மனிதர்கள் உபதேசம் பெற வேண்டும், நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை இலகுபடுத்தி வைத்திருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தகிர், நல்லுணர்ச்சி பெறுபவர்கள் யாரேனும் உண்டா என்று சூரத்துல் கமர் என்ற அத்தியாயத்தில் அதிகமான இடங்களிலே அல்லாஹு தஆலா கேட்கிறான். இந்த ஒவ்வொரு அம்சங்களில் இருந்தும் நேரான வழியை எமக்கு தேவை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை மிக தெளிவாக நாம் விளங்கி இருப்போம். என்ன? முதலாவது அந்த அல்லாஹ்விடம் நேரான வழியை நாம் கேட்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ்வின் பக்கம் நாம் அப்படியே ஒதுங்க வேண்டும், அவனை நோக்கி திரும்ப வேண்டும். அதற்குரிய அடையாளம் அல் குர்ஆன சுன்னாவை நாம் படிக்க வேண்டும், அதனை சிந்தித்து பார்க்க வேண்டும், எம்முடைய சிந்தனைகளோடு அந்த அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் உரசி பார்க்க வேண்டும். இந்த நேரங்களிலே எம்முடைய உள்ளங்கள் அடாவடித்தனம் செய்யக்கூடிய உள்ளங்களாகவோ அல்லது நிராகரிக்கக்கூடிய உள்ளங்களாகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நேர்வழி கிடைக்காது. எப்படி இருக்க வேண்டும்? அந்த அல்லாஹையும் மறுமை நாளையும் அஞ்சிய உள்ளங்களாக இந்த அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் படித்து பார்ப்போம் என்றால் அதிலே நேரான வழி பொதிந்திருக்கிறது என்பதனை இந்த மேற்கண்ட அத்தனை வசனங்களும் மிக தெளிவாக எமக்கு உணர்த்தி இருக்கும். இந்த அத்தனை விடயங்களையும் புறம் தள்ளிவிட்டு அல்லாஹு தஆலாவினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகின்ற இந்த வழியை புறக்கணித்து விட்டு ஒரு மனிதன் செல்வான் என்றால் மறுமையில் அவனுடைய நிலை என்ன தெரியுமா? யௌம துக்கல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார் யகூலூன யா லைதனா அத்அனல்லாஹு அத்அனர் ரசூலா. மறுமையிலே சில முகங்கள் புரட்டி எடுக்கப்படும். அவர்கள் கூறுவார்கள், யார் யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்பட்ட கேடே, நாங்கள் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அவன் சொன்ன பிரகாரம் ஒவ்வொரு விடயங்களையும் நாம் செய்து பார்த்திருக்க வேண்டுமே. ரப்பனா வகாலு ரப்பனா இன்னா தானா சாதசனா வசுபரானா ஃபலல்லூன சபீலா. எங்கள் ரப்பே, நாங்கள் எம்முடைய தலைவர்களையும் எம்முடைய பெரியார்களையும் நாம் அவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டோம், அவர்கள் நேரான வழியை விட்டும் எம்மை தடுத்து விட்டார்கள். ரப்பனாதிஹிம் ஃபைன் மினல் அஸாப் வலஅனஹும் லஅனன் கபீரா. எங்கள் ரப்பே, இத்தகையவர்களுக்கு இரண்டு மடங்கு வேதனையை கொடுத்து விடு, அவர்களை பெரும் சாபமாக தப்பித்து விடு என்று நாளை புலம்பவிருக்கிறார்கள். யார் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவினுடைய அந்த வழிகாட்டல் அதனை தூக்கி எறிந்துவிட்டு கண்மூடித்தனமாக தலைவர்களையும் பெரியார்களையும் இவர்கள் கட்டுப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ, இவர்கள் நாளை மறுமை நாளிலே அந்த நரகத்திலே புரட்டி எடுக்கப்பட இருக்கிறார்கள். இப்படி அந்த நரகத்திலே இருந்து கொண்டு கதறவிருக்கிறார்கள். எனவே இந்த ஒவ்வொரு அம்சங்களின் மூலம் எம்முடைய சிந்தனையை அடுத்தவர்களுக்கு அடகு வைக்காமல் அடுத்தவர்களுடைய வழிகாட்டலின்படி அவர்களுடைய சிந்தனையை வாடகைக்கு எடுக்காமல் தெளிவாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நேர்வழி எனக்கு தேவை என்றால் அந்த அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். எம்முடைய சிந்தனைகளை வைத்து அல் குர்ஆன் சுன்னாவை உரசி பார்க்க வேண்டும். உள்ளம் அந்த அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அஞ்சிய உள்ளங்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் என்றால் ஒவ்வொருவருக்கும் நேர்வழி கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொருவரும் அந்த நேரான பாதையிலே இறுதி வரை நடப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வழிகாட்டல், மேற்கண்ட இந்த வழிகாட்டலிலே யாரேனும் இதனை புறக்கணிக்கிறார்கள் என்றால் ஒன்று, அவர்களுக்கு நேரான வழி கிடைக்காது, அல்லது இந்த சத்தியத்திற்குள் வந்து புறமுதுகு காட்டி சென்று விடுவார்கள் என்பதனை மிக தெளிவாக எம் உள்ளங்களிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும். إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد النبي وأزواجه أمهات المؤمنين وذريته وأهل بيته كما صليت على آل إبراهيم إنك حميد مجيد. மேற்கண்ட விடயங்களின் மூலம் நேரான வழியில் வாழ விரும்புகிறோம் என்றால் அதற்கு நாமாக சுயமாக நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த நேரான பாதையை தெரிந்து கொள்வதற்கு அதிலே பயணிப்பதற்கு என்ற விடயத்தை நாம் விளங்கியிருப்போம். மேற்கூறப்பட்ட இந்த வழிகாட்டலை தவிர வேறு எந்த வழிகாட்டலும் நேரான வழியை தெரிந்து கொள்வதற்கு அவசியம் கிடையாது. அரபு தெரிந்திருக்க வேண்டும், பெரும் பெரும் கலைகளை படித்திருக்க வேண்டும் என்ற விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றனவா? கிடையாது. இந்த வழிகாட்டலின் படி நாம் செல்வோம் என்றால் நேர்வழியை தருவது அல்லாஹ்வுடைய கடமையாகும். எனவே இந்த வழிகாட்டலின் படி நாம் பயணிக்க வேண்டியது அவசியமாகும். அல்லாஹு தஆலா கூறுகின்ற பிரகாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகின்ற பிரகாரம், நேரான வழியில் வாழ வேண்டும், இறுதி மூச்சு வரை வாழ வேண்டும் என்றால் அந்த அல்லாஹ்விடம் அதற்குரிய பாதையை கேட்க வேண்டும், அவனை நோக்கி திரும்ப வேண்டும், குர்ஆன் சுன்னாவை அழகாக படிக்க வேண்டும். அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிய உள்ளங்களாக, அல்லாஹ்வையும் மறுமையும் பயந்த உள்ளங்களாக அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்க வேண்டியதன் அவசியம் என்ன தெரியுமா? ஒரு சிலர் சரியாக ஆய்வு செய்யாமல், சரியாக நேரான வழியை இனம் கண்டு கொள்ளாமல் இந்த மார்க்கத்திற்குள் நுழைகிறார்கள், இந்த சத்தியத்திற்குள் நுழைகிறார்கள். ஒரு சில விடயங்கள் நடந்தேறுகின்றன, தடுமாறி போகிறார்கள். அந்த விடயங்கள் என்ன? அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களுடைய தகப்பன், அவர்களுடைய பிள்ளை சகோதரர்கள் இந்த இஸ்லாத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஏதோ ஒரு லாபத்திற்காக இந்த சத்தியத்தை விட்டு தூரமாகி செல்கிறார்கள். அந்த நேரங்களிலே இவர்கள் கண்ணை திறக்கிறார்கள். அந்த சகோதரருடைய அந்த கருத்திலும் நியாயம் இருக்கிறது தானே, நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் தானே என்று அப்போது புலம்புகிறார்கள். அதுவரையில் எங்கே இருந்தது சிந்தனை? அல்லாஹு தஆலா தெளிவாக கூறுகிறான் சூரா முஜாதலா என்ற அத்தியாயத்தின் 22 வசனம், லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நபியே, அல்லாஹ்வையும் அருமையும் உண்மையாக நம்பிய அந்த கூட்டத்தை நீர் இப்படிப்பட்டவர்களாக காண மாட்டாய். எப்படி? யுவா தூனமன் ஹாத்தல்லா, அல்லாஹ்வை யார் தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வுக்கு எதிராக சென்று விட்டார்களோ அவர்களோடு நேசம் பாராட்டுவதை நபியே நீர் காண மாட்டீர். வலவ் கானூ ஆபாஹும் அவ் அப்னாஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஸீரதஹும். வெளியேறி சென்ற அவர்கள், அல்லாஹ்வுக்கு எதிராக சென்ற அவர்கள் இவர்களுடைய தகப்பனாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, அத்தோடு அத்துணை விடயங்களையும் துண்டித்து விடுவார்கள், நேசம் பாராட்ட மாட்டார்கள். உலாயிக கதபி குலூபிஹிமுல் ஈமான். ஏன் தெரியுமா? அவர்களுடைய உள்ளங்களிலே ஈமான் பொதிந்து காணப்படுகிறது, அசையாமல் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இந்த குர்ஆனிய வசனத்தின்படி எம் எல்லோருடைய செயற்பாடுகளும் இருக்கிறதா? அல்லது எம்முடைய குடும்பத்தவர்கள் இந்த இஸ்லாத்தை தூக்கி எறிந்து விட்டு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிறோமா? சற்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையாக சரியாக இந்த சத்தியத்தை விளங்கி வந்திருந்தால் ஒருபோதும் அவர்களுக்கு பின்னால் நாம் செல்ல மாட்டோம். அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மற்றொரு இடத்திலே சூரா ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்தின் 179 வசனம், மா கானல்லாஹு லியதரல் முஃமினீன் அலா மா அன்தும் அலைஹி ஹத்தா யமீதல் கபீஸ மினத் தய்யிப். அல்லாஹு தஆலா கூறுகிறான், விசுவாசிகள் நிறைந்து காணப்படுகிறார்களே, இந்த அடிப்படை இந்த கூட்டத்திலே மோசமானவர்களும் கலந்திருப்பார்கள். அல்லாஹு தஆலா இந்த விசுவாசிகளை விட்டு வைக்க மாட்டான். எதுவரை தெரியுமா? மோசமானவர்களை, தீய உள்ளம் கொண்டவர்களை, நல்லவர்களை விட்டும் பிரித்து விடும் வரை அல்லாஹு தஆலா விட்டு வைக்க மாட்டான். இதிலிருந்து என்ன விளங்குகிறது? இஸ்லாத்திலிருந்து தீயவர்கள் வெளியேறி சென்று கொண்டே இருப்பார்கள். மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் உண்மை என்று நாம் ஏற்றுக்கொண்டு வந்திருப்போம் என்றால் இந்த இஸ்லாத்திலிருந்து வெளியேறி செல்கின்ற ஒவ்வொருவரும் தீயவர்கள், மோசமானவர்கள் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஏன் இஸ்லாத்திற்கு வந்தார்கள்? இன்னல்லாஹு அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை தீய மனிதனை கொண்டும் உறுதிப்படுத்தி வைப்பான். எனவே அவர்கள் இந்த இஸ்லாத்திற்குள் வந்திருக்கலாம், நாம் தடுமாறக்கூடாது. 25 வருட காலம் இந்த இஸ்லாத்திலே இருந்தவர், 20 வருட காலம் இஸ்லாத்தை போதித்தவர், எமக்கு மார்க்கம் சொல்லி தந்தவர், இவர் சொல்வது சரியாகத்தானே இருக்கும், நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டுமே என்று புலம்புவோம் என்றால் நாம் சரியாக இந்த சத்தியத்தை படிக்கவில்லை என்று அர்த்தம், எம்முடைய கொள்கையிலே நாம் உறுதியாக இல்லை என்று அர்த்தம். இப்பொழுது புரிகிறதா? அல்லாஹு தஆலாவுடைய அந்த வசனம், மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினாலோ அவனை வழிகெடுப்பவர்கள் யாரும் கிடையாது. என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த இஸ்லாத்தை விட்டு அவர்கள் புறமுதுகு காட்டி செல்ல மாட்டார்கள். எனவே இதற்கு தேவையான விடயம் என்ன? இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இந்த சத்தியத்திலே வாழ்கின்ற பொழுது, அந்த அல்லாஹு தஆலா நேர்வழியில் வாழ விரும்புபவர்களுக்கு என்ன வழிகாட்டலை காட்டியிருக்கிறானோ அப்படி நாம் வாழ வேண்டும். அந்த அல்லாஹ்விடம் நேர்வழியை கேட்க வேண்டும், அவனின் பக்கம் ஒதுங்க வேண்டும். அல் குர்ஆன சுன்னாவை அல்லாஹ்வையும் மறுமையும் அஞ்சிய உள்ளத்துடன் படிக்க வேண்டும். தனியாளாக நாம் இருந்தாலும் நேர்வழியில் இருக்கக்கூடிய மனிதனாக எம்மால் இருக்க முடியும். அதே போன்று மற்ற விடயத்தையும் கூறுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி, ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதன் தலைவரையும் பிடித்துக்கொள். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இவர்களுக்கு ஒரு தலைவரும் இல்லை, இமாமும் இல்லை, என்ன செய்ய யா ரசூலல்லாஹ்? ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, இந்த அத்துணை பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி விடு. வலவ் அன்த அல்ல பி அஸ்லி சஜரத்தின் வ அன்த அலா ஸாலிக் ஹத்தா யுத்ரிகல் மௌத், நீ ஒதுங்கி சென்று ஒரு மரத்தின் வேரை பிடித்துக் கொண்டு இருந்தால்தான் உன்னால் ஒதுங்கி இருக்க முடியும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த நிலையை கடைபிடி, இந்த பிரிவுகளோடு சேர்ந்து விடாதே. இதே நிலையில் மரணம் உன்னை வந்தடைந்தாலும் சரி. பல பிரிவுகள் கொக்கரிக்கின்றது, வேஷம் போடுகிறது, அவர்களின் பால் அழைக்கிறது. சுயமாக சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இல்லை என்றால் எம்மால் தனியாக ஒதுங்கி இருக்க முடியுமா? இவர்கள் கூறுவதும் சரியாகத்தானே இருக்கிறது, அவர்களும் சொல்வதும் சரியாகத்தானே விளங்குகிறது என்று தடுமாறி திருவோம். சரியாக சுயமாக நாம் சிந்திப்போம் என்றால் அந்த அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கியவர்களாக, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் பயப்பட்டவர்களாக நாம் சிந்திப்போம் என்றால், இந்த குர்ஆன சுன்னாவை படிப்போம் என்றால், பிரிவுகளே இல்லாத காலத்தில் ஜமாஅத்து முஸ்லிமீனே இல்லை, அதற்கு ஒரு தலைவர் இல்லை என்றாலும் அத்துணை பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி தனி மனிதனாகவும் எம்மால் வாழ முடியும். அதற்கு சுயமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ற விடயத்தை நினைவு கூறுகிறேன். எனவே நேரான வழியில் நாம் ஒவ்வொருவரும் வாழ விரும்புகிறோம். அந்த நேரான வழியில் வாழ விரும்புபவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வழிகாட்டலை வைத்திருக்கிறான். அந்த வழிகாட்டலின்படி நானும் நீங்களும் செயற்பட வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த நேரான வழியிலே எம்மை நடத்துவான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சிக்கல்களிலும் இந்த இஸ்லாத்திலிருந்து தடம் புரண்டு விடாமல் தனி மனிதராக இருந்தாலும் அந்த அல்லாஹ்வை நோக்கியவர்களாக நேர்வழியில் பயணிப்பவர்களாக எம்மால் ஆக முடியும். அதற்குரிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹ் அதற்கு எமக்கு தௌபீக் செய்வானாக என வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். ஜும்ஆவிலே நாம் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்றால், நேரான பாதையிலே பயணிக்க வேண்டுமென்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும், எந்த மனநிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற அம்சத்தை நாம் பார்த்தோம். அதேபோன்று இந்த நேரான வழியிலே பயணிப்பவர்கள், அதாவது நேர்வழி பெற்றவர்கள், அவர்களுடைய சில பண்புகளையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களிலே இன்னும் கூறுகிறான். அவற்றிலே ஒரு குர்ஆனிய வசனத்தை நாம் பார்ப்போம். சூரத்து ஜுமர் என்ற அத்தியாயத்தின் 23வது வசனம், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபா முதஷாபிஹன் மசானி, செய்திகளில் அழகான விடயமான இந்த வேதத்தை ஒன்றோடு ஒன்று ஒத்து வரக்கூடிய வசனங்கள் கொண்ட இந்த வேதத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். இந்த வேத வார்த்தைகள் இருக்கிறது, இது அல்லாஹ்வை உண்மையிலேயே பயப்படக்கூடியவர்களின் உள் அதாவது தோள்களை சிலிர்க்க வைக்கும், புல்லரிக்க வைக்கும். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், பிறகு அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய உள்ளங்களும் நினைவு செய்யப்பட்ட அந்த வேத வார்த்தைகளின் பால் அல்லாஹ்வை நினைவு செய்வதற்காக, அல்லாஹ்வை நினைவு செய்யும் முகமாக அப்படியே இசைந்து கொடுக்கும். ஜாலிக ஹுதல்லாஹ் யஹ்தி பிஹி மையஷா, இப்படி யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ இந்த பாதைதான் நேரான பாதையாகும். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். ஒமை யுதலில்லா சமாலஹூ மின்ஹாஜ், யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு நேர்வழி காட்டுபவன் யாரும் இல்லை. எனவே இந்த அல்குர்ஆனிய வசனத்திலே பாருங்கள், நேரான வழியில் பயணிப்பவர்கள் அவர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். அவர்களுக்கு இந்த அல்குர்ஆனிய வசனங்கள் அதே போன்று நபியவர்களுடைய பொன்மொழிகள் அவர்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்ற நேரத்திலே அவர்களுடைய மேல்களை சிலிர்க்க வைக்கும். இது முதலாவது விடயம். அதே போன்று தொடர்ந்து அவர்களுடைய உடல்கள் அவர்களுடைய உள்ளங்கள் அந்த வேத வரிகளிலே என்ன விடயம் கூறப்படுகின்றதோ அதனை நோக்கி அப்படியே திரும்பிவிடும், அதனை அமல் செய்வதற்கு முற்படும். இப்படி இருப்பவர்கள் தான் நேரான வழியிலே பயணிப்பவர்கள். அதே போன்று இன்னும் அல்லாஹு தஆலா இந்த நேர்வழியில் பயணிக்காதவர்கள், அதாவது முடிவில் அவர்கள் நேர்வழியில் இருக்க மாட்டார்கள், ஒன்று நேர்வழியில் இந்த சத்தியத்திலே சேர்ந்திருக்க மாட்டார்கள் அல்லது சேர்ந்து இடையில் போகக்கூடியவர்கள், அவர்களுடைய உள்ளங்களை பற்றி எப்படி கூறுகிறான்? அவர்களுடைய என்னதான் அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும் அவர்களுடைய உள்ளங்களுக்கு அது ஏறாது. அவர்களுடைய கண்களிலே திரை இருக்கிறது, அவர்களுடைய காதுகள் கூட பூட்டு போடப்பட்டுள்ளன என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே இங்கு நாம் கூடியிருக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டு வகையினரில் நாம் யார் என்பதனை இந்த ஹதீஸின் மூலம் தீர்மானிக்கவிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு கட்டிடத்தின் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எப்படி வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அதுபோலவே ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் விஷயத்தில் நடக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு தம் விரல்களை கோர்த்து காட்டினார்கள். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு கட்டிடத்தின் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எப்படி வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றதோ அதுபோலவே ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் விஷயத்தில் நடக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு தம் விரல்களை கோர்த்து காட்டினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 481வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த குர்ஆன் இந்த ஹதீஸில் நாங்கள் விளங்க வேண்டிய விடயம் என்ன? ஒரு கட்டிடம் இருக்கின்ற பொழுது அந்த கட்டிடம் ஸ்திரமாக கம்பீரமாக நிலைத்திருப்பதற்கு அந்த கற்கள், கட்டிடம் உருவாக்கப்பட்ட அந்த கற்கள் இருக்கின்றனவே, அது ஒன்றோடு ஒன்றை ஒன்று வலுப்படுத்தக்கூடிய அளவிலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அது இறுதி வரை உறுதியாக இருக்கக்கூடிய கட்டிடமாக இருக்கும். இதன் மூலம் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூற வருகிறார்கள்? அந்த கல்லை பாருங்கள், ஒன்று கீழே இருக்கிறது, அதற்கு மேலால் இன்னொன்று இருக்கிறது, அதற்கு மேலால் இன்னொன்று இருக்கிறது, இப்படியே இருக்கும். அந்த கட்டிடத்திலே இருக்கக்கூடிய அந்த கல்களுக்கு உயர்வு தாழ்வு என்று ஒன்று கிடையாது. அப்படி இருந்தால்தான் அது கட்டிடமாக இருக்கும். எனவே இஸ்லாம் என்ற இந்த கட்டிடத்திற்கு இருக்கக்கூடிய நாம் எம்மத்திலே ஒருவர் இன்னொருவரை வலுப்படுத்தக்கூடிய அளவிலே இருக்க வேண்டும். சில சமயங்களிலே உயர்வு தாழ்வு சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இந்த ஹதீஸிற்கு அது முரணாகும். அதே போன்று பாருங்கள், அந்த கற்கள் அதற்கு சற்று சுமை கூடிவிடுகின்றது என்கின்ற பொழுது இங்கால் அங்கால் விலகுவது கிடையாது, அது அங்கேயே இருக்கும். இந்த விடயங்களின் மூலம் சாதாரண கல்லுக்கு அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டியிருக்கிறார். எனவே பாருங்கள், அது போன்று எம்முடைய மற்ற சகோதரர்களினால் எமக்கு சுமைகள் சுமத்தப்படுகின்ற பொழுது, எமக்கு அநியாயங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அதனை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அம்சத்தை இதிலிருந்து படிக்க முடிகிறது. அதே போன்று இந்த கச்சிதமெல்லாம் சிரமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கற்கள் ஒன்று மற்றொன்றோடு சண்டை பிடித்துக் கொண்டு இப்படியான விடயங்களை செய்வது கிடையாது. எனவே இதன் மூலம் நாம் எம்மில் அடுத்தவர்கள் ஒருவரை இன்னொருவர் புறம் பேசுவது, அவரின் மீது அவதூறு சொல்வது, அவரை வம்புக்கு இழுப்பது, சண்டை பிடிப்பது, இதுவெல்லாம் கூடாது. அப்படியே நடந்தாலும் விட்டு கொடுத்து மன்னித்து செல்ல வேண்டும். அப்படி செல்கின்ற பொழுதுதான் அது ஒரு கட்டிடமாக, அது ஒரு ஸ்திரமான கட்டிடமாக இருக்கும். எனவே பாருங்கள், ஒரு ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் ஒருவரும் மற்றவருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். எனவே இந்த அல்லாஹ்வினுடைய வேத வரிகளை கண்டு எம்முடைய மேல்கள் சிதறுது, எம்முடைய தோள்களும் உள்ளங்களும் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு இசைந்து கொடுக்கும் என்றால் நாம் நேரான வழியிலே பயணிப்பவர்கள். இவ்வளவு அழகான விடயத்தை கேட்ட பிறகும் எம்முடைய உள்ளங்கள் காதுகள் கண்கள் திரை போடப்பட்டது போன்று அதே நிலையிலே தொடர்ந்து இருக்கும் என்றால் எம்முடைய மறுமையின் நிலை என்னவென்று அப்படியானவர்கள் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று அமீர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். மாதாந்த சந்தா விடயத்தை சற்று நாம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தது பள்ளி துப்புரவுகள் விடயங்கள், அதிலும் ஒரு கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவது விடயம் தாவா பணிக்காக அதற்கு அந்த பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கான அதாவது பணம் இவற்றை பொருட்படுத்தவர்கள் அதனை சரியாக கொடுக்க வேண்டும். அதே போன்று சகோதரர் ரிஃபாய் அவர்களின் மகன் ஜமாத்திலிருந்து வெளியேறி சென்றவர் மீண்டும் இந்த ஜமாத்திற்குள் பயத் செய்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் சகோதரர் அப்துல்லா. அடுத்த விடயம் நாகவில்லை சேர்ந்த சகோதரர் அஸ்வான் அவர்களின் தந்தை ஜெஸ்மின் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், துவா செய்யும்படி வேண்டியிருந்தார்கள். இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.